الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة صدق الله العظيم அன்பார்ந்த கண்ணியமான கணவான்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு உரையாற்றுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, காலத்திற்கு தேவையான, சமுதாயத்திற்கு தேவையான ஒரு தலைப்பு. காரணம் என்னவென்றால், சில வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாமிய விவாக பதிவேட்டில் அந்த வருடம் பதிவான திருமணங்களுடைய எண்ணிக்கையை விட ஏற்கனவே முடிந்த திருமணங்கள் முறிவில் அல்லது வழக்கில் நிலுவையில் இருக்கக்கூடிய திருமணங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. டிவோர்ஸ், விவாகரத்து, தலாக். கனிவான கனவான்களே, சகோதரர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு மக்தபில், சாதாரண குர்ஆன் மதரசாவில் ஓதுகின்ற ஒரு மாணவன் அல்லது மாணவி, சிறுபிள்ளை, ஒரு பிரைஸ் கிவின் வருகிறது, ஒரு பரிசளிப்பு விழா, ஆண்டு பரிசளிப்பு விழா வருகிறது. அந்த குழந்தைக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு அது ட்ரைனிங் பண்ணப்படுகிறது. கிதாபை பார்த்தால் புதிய பாடம் மார்க் பண்ணப்பட்டில்ல, முஆல்லிம் இடத்தில் கேட்கப்படுகிறது, புதிய பாடம் தரலையா, கேட்கலையா, இல்ல பரிசளிப்பு விழா வருகிறது, உங்கள் பிள்ளைக்கு ஒரு நிகழ்ச்சி பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக அந்த பிள்ளையை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எத்தனை நாளாக? 10 நாட்களாக, 20 நாட்களாக, 1 மாத காலமாக குழந்தைக்கு என்ன நிகழ்ச்சி போடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத், வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். எத்தனை வினாடிகள், எத்தனை செகண்ட்கள் இதை ஓதுவதற்கு போதும்? ஒரு குறிப்பிட்ட 5, 10, 15 செகண்ட்களுக்குள்ளால் ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி 20 நாட்கள் 30 நாட்கள் அந்த குழந்தை பயிற்றுவிக்கப்படுகிறது. மேடைக்கு எப்படி ஏற வேண்டும், மைக்கை எப்படி பிடிக்க வேண்டும், ராத்தை ஆரம்பிக்க முன்னால் என்ன சொல்லி ஆரம்பிக்க வேண்டும், முடிக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும், முடிந்து எப்படி இறங்க வேண்டும், எந்த படியால் ஏறி எந்த படியால் இறங்குவது, எப்படி பரிசிலை வாங்குவது, பரிசில் தருபவருக்கு என்ன சொல்லுவது, இன்னொரு சின்னோரு ஒரு மேடை நிகழ்ச்சிக்காக வேண்டி 1 மாத காலம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் வாழ்க்கை என்ற மேடையில் ஏற்றப்படப் போகிற வாலிபர்களும், யுவதிகளும், ஆண்களும், பெண்களும் அந்த திருமணத்துக்குள் நுழைய முன்னால் அது சம்பந்தமான எந்த விதமான ஒரு அறிவுறுத்தலும் இல்லாமல், திருமணம் என்றால் என்ன, ஒரு குடும்ப தலைவனாக போக போறாய், உனக்குள்ள பொறுப்புகள் என்ன, ஆனா ஒன்று மட்டும் செய்யறாங்க என்னண்டா, துபாய்க்கு அல்லது அபுதாபி அல்லது வேறு வேற பேங்கோக் போன்ற நாடுகளுக்கு அந்த திருமண தம்பதிகள் தங்குகின்ற அந்த ரூம் செட் வாங்குவதற்காக வேண்டியும், அந்த மணமகளை அலங்கரிக்கின்ற நகை நட்டுகள் வாங்குவதற்காக வேண்டியும் நேரகாலத்தோடு காசி பணங்களை எல்லாம் தயார் செய்து வைத்து கடல் கடந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று மிகவும் அழகான பொருட்களை ஆபரணங்களை செலக்ட் பண்ணுகிறார்கள். கல்யாணத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாலே எல்லா ஏற்பாடும் நடக்குது. அந்த கல்யாணத்தை, அந்த திருமணத்தை, அந்த வெட்டிங்க ராவைக்கு வைக்கிறதா பகலைக்கு வைக்கிறதா, எந்த ஹோட்டல், எந்த அமைப்பு, எந்த விதமான இடத்தில் அந்த திருமணம் நடைபெற வேண்டும், எல்லாம் முன்கூட்டி ஏற்படுத்தப்படுகிறது, ஏற்பாடு செய்யப்படுகிறது. உம்மட்ட மாப்பட்ட, அது மாப்பிள்ள அல்லது பொன் யாத்தையோ, மகனுக்கு அல்லது மகளுக்கு திருமணம் சம்பந்தமான ஏதாவது அறிவுறுத்தல். இனிமேல் கனவான்களை சகோதரர்களை பெரியவர்களே, பெண்களை குக்கரிங் கிளாஸ் அனுப்புறார், டைலரிங், கம்ப்யூட்டர், இன்னும் இன்னொரு பல கலைகள், அதே மாதிரி கொடியமாறும் ஆம்பளை பிள்ளைகள், வாலிபர்கள், இவர்கள் எத்தனையோ போர் இந்த படிப்புகள் இருக்கிறது. இது ஒரு தொழில் செய்வதற்காகவே, தொழிலுக்காக வேண்டித்தானே படிப்போம். தொழில் செய்வது வாழ்வதற்காகவே, படிக்கிறது தொழில் செய்ய, தொழில் செய்வது வாழ்வதற்காகவே. நோக்கம் வாழ்க்கதா, அந்த வாழ்க்கையை கொண்டு போக ஏதாவது ஒரு துணை வேண்டும், அதற்காக வேண்டி ஒரு படிப்பு, ஒரு பட்டம், ஒரு பதவி, ஒரு சம்பளம், அந்த நோக்கம் வாழ்க்கை தான். ஆனா சில பேர் வாழ்க்கையே தொழிலுக்காக வேண்டி மாற்றியிருக்கிறார். அவர்களை பத்தி நான் இந்த இடத்துல பேச வரல. குடும்பத்தில் ஒரு கல்யாணத்துக்கு இல்ல, ஒரு மையத்தூட்டுக்கு இல்ல, ஒரு ஒன்றுக்குமே இல்ல. அவர் செய்யறது ஹோட்டல் அல்லது சில்லற கடை அல்லது கடை, எந்த ஜென்மத்திலையும் கடையை மூட மாட்டாரு, மூட ஏதாவது புள்ள குட்டிகளுக்கு ஒரு ஒரு தேவைக்கு காலத்தை நேரத்தை ஒதுக்கிறார் இல்ல. அமெரிக்கால வாழுகின்ற ஒரு ஸ்ரீலங்கா ஃபேமிலி, வாப்பாக்கு ஒரு நாளைக்கு $100 செலரி, உள்ள குட்டிகள் எவ்வளவு கேட்டாலும் ஓ இவர் சொக்காயிடுவாரு, $100 இல்லாம போயிருமே. இந்த புள்ள என்ன செய்யுது, கொஞ்ச நாளா வாப்ப கிட்ட பாக்கெட் மணி ஸ்கூல் போக்குள்ள எடுக்கிறது, அதெல்லாம் சிறுக 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 சேர்த்து வச்சு ஒரு நாள் முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, வாப்பாட்ட போகுது, டடா நாளைக்கு லீவு நாள் பார்க்க போகணும், நீங்க கட்டாயம் வரணும், நீங்க எங்களோட ஒன்றுக்குமே வாரியும் இல்லை, $100 பேசமானம், அந்த $100 செலரியா உங்களுக்கு நான் தாரு, சில்லறைகளா ஒப்படைச்சு வாப்பது தள்ளி கொடுத்து வாப்பனை டைம் எடுக்க வேண்டிய நிர்பந்தம். சில பேர் இவர்கள் எல்லாம் தொழில் செய்யறது வாழ்றதுக்கல்ல, வாழ்றதே தொழில் செய்வதற்கு. இந்த கண்ணியமான சகோதரர்களை என்ன சொல்ல பாருட்டா, இந்த வாழ்க்கைக்கு துணையாக இருப்பதற்கான எல்லா விதமான கல்விகளையும் கலைகளையும் பட்டங்களையும் படிப்பையும் நாங்கள் மிச்சம் மெனக்கட்டு மில்லியன் கணக்கு செலவழித்து கொடுக்கிறோம். ஆனா எப்படி வாழணும் என்பதை கொடுக்கிறோம் இல்லை, இப்படி வாழ முக்கியம். கண்ணியமான அன்பார்ந்த கனவான்களை சகோதரர்களே, வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, குடும்ப வாழ்க்கை இஸ்லாத்தில் ஆக முக்கியமான பகுதி. ஒரு வாழ்க்கை சுபஹான ஹோசாவா நிறைய இடங்கள் இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமாக பேசுகிறார். முதலாவது ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக்க லகும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனூ இலைஹா. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் என்றும் உள்ளதுதான், உங்கள் இனத்திலிருந்து உங்களுக்கான சோழிகளை, உங்களுடைய துணைவிகளை, லைஃப் பார்ட்னர்களை, வாழ்க்கை துணைவிகளை நாம் தந்திருப்பதில் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. இங்க மனைவிமார் மடக்குமார்கள் அல்ல, அல்ல எப்படி அழகா சொல்லுகிறான் பார், மின் அன்புசிக்கும் மல்வார், அல்லது எங்களை மனைவிமார்கள் நெருப்பாக படைக்கப்பட்ட ஜிங்கனோ சைத்தான்களோ இபிலீசுகளோ அல்ல, ஒளியால் படைக்கப்பட்டவர்களும் அல்ல, எங்களை மாதிரியே எங்கட இனத்திலிருந்தே மண்ணால் படைக்கப்பட்ட அந்த பெண்மணிகளை எங்களுக்கு ஜோடிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். காரணம் லிதஸ்குனூ இலைஹா, உங்களுடைய மன நிம்மதி அந்த மன வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் ஷரியத்துடைய ஒரு அகுதியின் பிரகாரம் சேருவது, அந்த நிமிடத்திலிருந்து அவனுடைய மனதில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு நிம்மதி, பரபரப்பான பிரச்சனைகள் நிறைந்த, டென்ஷன் நிறைந்த இந்த வாழ்க்கை சக்கரத்தில் ஓடுகின்ற துவழுகின்ற மனிதன் தொழில் சென்று வீட்டுக்குள்ள வந்து தன்னுடைய மனைவியிட முகத்தை பார்க்கிற நேரத்தில் வருகின்ற ஒரு வகையான இன்பம், ஒரு வகையான மன நிம்மதி, அந்த திருமண வாழ்க்கைக்குள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லு. வனால பைனக்கும் மவத்தட்ட வரஹ்மா, எப்போ இருந்து ரெண்டு பேரும் சேர்றீங்க? முன்ன பின்ன தெரியாது. ஏற்கனவே தெரிந்து சேர்ந்தவர்கள் அவர்களை பத்தி நான் பேசல. எங்கேயோ திருமணம் பேசி ஒரு புரோக்கர் வருவாரு, இன்னிடத்துல இருக்கிறாங்க, வந்து பார்ப்போமா, விசாரிக்கிறோம், நல்ல ரிசல்ட் வருகிறது, பெண் பார்க்கிறாரு, கண்ணுக்கு மனசுக்கு படுகிறது, கல்யாணம் முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு பின்னால இந்த ரெண்டு பேருடைய உள்ளத்துல இனம் புரியாத ஒரு அன்பு, ஒரு நேசம், ஒரு பாசம், ஒரு பந்தம் உருவாகுது. அல்லாஹ் சொல்கிறான், அதை உருவாக்குபவன் நான் தான். அல்லாஹ் தான் அதை உருவாக்குகிறார் என்றால் திருமண வாழ்க்கைக்கு மன நிம்மதி இருக்கிறதா? ஆனா தமிழ்ல சொல்றாங்களா, திருமணம் என்பது ஒரு கோட்டை, அதற்குள் நுழைந்தவர்கள் எல்லாம் வெளிவர துடிக்கிறார்கள், வெளியே போனவர்கள் எல்லாம் உள்ளே போக துடிக்கிறார். கட்டினவன் கவலைப்படுறானா, ஏண்டா கல்யாணம் கட்டினேன், கட்டாதவரை எப்படா கட்டுவேன் இயக்கத்தோடு இருக்கிறாராம். இது மாற்று மதத்தில் இது சொல்லுவதற்கான காரணம் என்ன? மன வாழ்க்கையில் மன நிம்மதி இருக்கிறது என்று சொன்ன மார்க்கம், அந்த மன வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டால் அந்த மன நிம்மதி கிடைக்கும் என்பதையும் சொல்லி இருக்கிறது. மருந்துக்கு நோய் குணமாகும், ஆனா அந்த மருந்து பாவிக்கிற ஒரு முறை. 25 பெரோல் எடுத்து ஒரே நிக்கிற ஒழுங்கினாண்டா தலைவலிக்கு நல்லமா என்று சொல்லி யாரு செத்து போயிருவார். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்கள், எனவேதான் மார்க்கம் எதை ஆரம்பத்தில் நான் சொல்றேன், திருமண வாழ்க்கை என்ன என்கிறத ரெண்டு சாராரும் படிக்கணும். எல்லா செயல்களுக்குமே ஒரு குறிக்கோளோடு செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். நோக்கம் இல்லாம தொழில் செய்ய மாட்டாரு, நோக்கம் இல்லாம ஒருத்தர் படிக்க மாட்டாரு, நோக்கம் இல்லாம ஒருத்தர் வெளிநாடு குறைந்து போக மாட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள் இருக்கிறதே. குறிக்கோளே இல்லாம முடிக்கிறதே திருமணம் தான் எங்க சமூகத்தில் அதிகமா. ஏன் முடிக்கிறீங்க? இல்ல வீட்டுல தாத்தமா தங்கச்சிமா நானமா எல்லாம் முடிச்சாச்சு, இப்ப நீங்க வெளிநாட்டுல தான் நினைக்கிறீங்க, ஓ திரும்ப போவல்லையா, இல்ல வார மாசம் போறேன், அப்ப உனக்கு என்னதுக்கு ஒரு கல்யாணம்? இல்ல உண்மை தனிய ஊட்டுல, எப்படி பாருங்க குறிக்கோட பாருங்க, கல்யாணம் உண்மை தனிய ஊட்டுல, டாக்டர் தங்கச்சிமாருக்கு வந்து பார்க்க நேரமும் இல்ல, நான தம்பிமாருக்கு வந்து பார்க்க நேரமும் இல்ல, முடிக்கிறதுக்கு நான் மட்டும்தான் ஐக்கிறேன். உனக்கு வயசு 25, உண்மைக்கு துணைக்கு கல்யாணம் முடிக்கிறான் நீப்பா வகுப்புல. கண்ணியமான கணவான்களை சகோதரி, திருமணத்துடைய குறிக்கோளாவே இப்படியான திருமணங்கள் உருப்படுமா? திருமணத்துடைய குறிக்கோள்கள் அல்லாஹ் சொல்றான் ஆரம்பத்திலோடு காண்பித்த வசனம், மன நிம்மதி முதலாவது இடம் இதுதான் திருமணம். இவற்ற கஷ்டங்கள், இவற்ற துன்பங்கள், தனக்கு வர்ற பிரச்சனை எல்லாத்தையுமே தாய்த்த சொல்லுகிறார். ஆனா மனைவிக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் தாயிடத்தில் சொல்லுகிறார். ஒரு லைஃப் பார்ட்னர், நம்பிக்கையான, அதுவும் எதிர்ப்பால் என்ற அந்த ஆண் பெண், இந்த இரண்டு பேருடைய முகப்பத்தும் ஒரு புதுவிதமான ஒரு புனிதமான அமைப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். கஷ்டங்கள் வருகின்றபடும் இதுதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடந்து வஹி வந்த உடனே போய் யார்ட்ட சொன்னார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தானே சொன்னார். எவ்வளவு அழகு ஆண்கள் சொன்னார், நீங்க எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன், பேசினா போய் பேச மாட்டீங்க, வாக்குறுதி அளித்தால் மீற மாட்டீங்க, உங்களை எல்லா மக்களும் விரும்புறாங்க, அல் அமீன் சொல்றாங்க, அஸ்ஸாதிக் சொல்றாங்க, யார சூழல்லா சல்லா அலை செல்லம், அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், நீங்க பயப்படாம தூங்குங்க என்று சொல்லி முதுக தட்டி ஆறுதல் சொன்னார். அந்த பெண்ணிடத்தில் இருந்து அந்த துணை ஒரு ஆணுக்கு இருந்தால்தான் அவருடைய அந்த முன்னேற்ற பாதையில் அவரால் போய்கொண்டிருக்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. சகோதரர்களே, இந்த மன நிம்மதி அந்த கல்யாணத்தில் முதல் நோக்கம். மன நிம்மதியான ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு மனைவி அவளை செலக்ட் பண்றதுலதான் அப்ப முதலாவது ஸ்டெப். அதுல சண்டதாரிசன ஒரு சஹாபி ஓடி வாரா, ரசூலுல்லா கல்யாணம் முடிக்க போறேன், துவா செய்யுங்க. மாஷா அல்லாஹ், எப்ப கல்யாணம்? நாளைக்கு. பொண்ணை பாத்தியா? இன்னும் பார்க்கலையா? அரபிகளுக்கு ஒரு பெண்மணி கிடைக்கிறதா பெரிய பார்க்க, இன்றைக்கு கூட அங்க பெண்களுக்கு தான் டிமாண்ட். இங்க பெண்கள் தானே சீதனம் கொடுக்க மாதிரி ஒரு ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு அங்க ஆண்கள் மகர் கொடுப்போம், அந்த பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். ஒருவேளை சகாபி சொத்தர் கொண்டார என்று சொல்லிட்டாரு, இவர் அதை பார்க்கணும் கேட்கணும்ன்றத பத்தி யோசிக்கவே இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது வன்பு فَإِنَّ فِي أَعْيُنِ الْأَنْصَارِ شَيْئًا. போ முதலாவது பொண்ணை பார், அது உனக்கு கண்ணுக்கு சரியா படுகிறதாரு பார் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏண்டா நீ உனக்கு பேசிக்கிற பொம்புல மதீனாவை சேர்ந்தவ, மதீனா பெண்களுடைய கண்கள் ஒரு வகையான கண்கள், வித்தியாசமான கண்கள், ஏனைய பெண்களுடைய கண்களை விட மாறுபட்ட கண்கள். அதனால முடிச்சதுக்கு பின்னாலே நீ மனசு சவுக்கரக்கூடாது, அதே நேரத்தோட பார்க்க இருந்துச்சே, இதை விட ஒரு நல்ல வந்த பார்த்து முடிக்கே என்ற சிந்தனை வந்து சின்ன ஒன்று வாழ்க்க முடிஞ்சு. அதனால முடிக்க முன்னாலும் உனக்கு ஓகேயா ஒரு தடவை பார் என்ற கருத்துப்பட அதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிய அப்பதுக்கு முன்னால பொண்ணை பார்க்க சொல்ற சுன்னத்தை உருவாக்கினார். கனிமான கனவான்களை சகோதரர்களே, அதனால முடிக்க முன்னால அந்த பெண்ணை பார்க்கிற நேரத்தில் சில பேர் பார்க்கறது மூத்த நானட வய அவட நிறம் என்ன, அவட குவாலிபிகேஷன் என்ன, அவட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அதுக்கு ஈக்குவல் ஆகக்கூடிய ஒரு அமைப்புல தான் ரெண்டாவது மகனுக்கும் பார்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் வயது முடிந்த உண்மை வாப்ப நினைப்பான். அது ஏதோ ஒரு நல்ல ஒரு அமைப்புல நினைச்சிதான் அவங்க பார்க்கறது இல்ல. உமரதியல்லாஹு தஆலாவோட காலத்துல ஒரு வயோதிபர் வந்து தன்னுடைய மகனை பத்தி குறை சொன்னான். சரியா தோல் பேச்சு கேட்கிறா இல்ல, தோலுக்கு மேல வளர்ந்துட்டா என்னைய கண்ணியப்படுத்துறா இல்ல, என்ன பேச்சுக்கு மதிப்பு தாரா இல்ல, இப்படி எல்லாம் பேசி உமர் ரலியல்லாஹு அந்த மகனை பத்தி குறை சொன்னே அந்த மகனை வரவழைக்கிறாங்க. உன்னை வாப்ப உன்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்றாரு அப்பா, இதெல்லாம் நிஜமானு கேட்டான். அமீர் மூமின் ஆயிக்கிறான், பதில் சொல்ல முன்னா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமான்னு கேட்டார். மரந்தியால் சொக்காயிட்டான், என்ன இப்படி பேசுறாரு, ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறார் போல விளங்குது, சரி கேளு. சும்மா தெரியாம தான் கேட்கிறேன் அமீருல் மோமினினே, இந்த எல்லா பயான்களையும் நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த உம்மை வாப்பாக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டியதை பத்தி மட்டுமே பேசுறீங்க, இந்த பிள்ளைகளுக்கு இந்த உம்மை வாப்பா என்ன செய்யணுமோன்றது ஒன்றுமே மார்க்கம் சொல்லலையான்னு கேட்டார். முரளிதானும் ஆச்சரியப்பட்டா, ஏ இல்ல ஒரு வாப்பா ஒரு மகனுக்கு என்ன செய்யணும்ன்றது கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல உமர் அலியல்லாஹு ஒரு வாப்பட இடத்திலிருந்து அவர் செய்யற கடமையை எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? முதலாவது பட்டியல் போட்டாங்க, நம்ப வாங்கி ஐ எஃப்தார் லக்க உம்மன் சுவாலிகத்தன், ஓட வாப்பா உனக்கு செய்ய வேண்டிய அதி முக்கியமான ஹக்கு என்ன தெரியுமா? உன்னை பெற்றெடுக்க போகின்ற கருவறையை ஒரு சாலிகான பெண்ணுடைய கருவறையா என்று பார்த்து செலக்ட் பண்ணுவோம். எல்லாவற்றுக்கும் முன்னால் ஏந்த புள்ள வாய் கூசாம இவளை பார்த்து உம்மான்னு சொல்றதுக்குரிய தகுதி இவளுக்கு இருக்கிறதா என்பதை ஓண்ட வாப்பா பொன் பார்க்கிற நேரமே பார்த்து உனக்கு இந்த உதவியை செய்யணும். அப்படி இல்லாட்டி ஓண்ட வாப்பா நபியாக இருந்தாலும் உம்மை சரியில்லை நீ செத்து போனாய். இதுதான் நுவரைசலாத்துக்கு நடந்துச்சு. நுவரைசலாம் நபி மகள் காஃபிர், பொம்பளை காஃபிர், மகன் நடக்கிறான் வளர்கிறான் உம்மாவோட தான் சேர்ந்த ஆம்பளை பிள்ளைகள் உம்மாவோட தான் சாந்தி. இந்த மடி அப்படியா என்னமான கனவான்களை சகோதரர்கள் என்ன சொல்ல வரேன்டா, இந்த மன நிம்மதியான மன வாழ்க்கை கிடைக்க பெற வேண்டுமானால் ஒரு பக்குவமான மார்க்கம் உள்ளவரை அல்லாஹ்வுடைய அர்த்தம் உள்ளவரை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பக்குவப்படுத்தப்பட்டவரை பழக்கப்பட்டவரை நீ மனைவியாக தேர்ந்தெடு, நீ வெற்றி அடைந்திருவாய். ஓண்ட உண்மைக்கு மருந்து எடுக்கிறதுக்குள்ள காசிய பொம்பளை காட்டாம ஒளிச்சொலிச்சு கொடுக்க வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் தர்ம சங்கரமும் உனக்கு ஏற்படாது. சில பேர் உண்மைக்கு மருந்து எடுக்க கொடுக்க பொம்பளைக்கு தெரியாம கொடுப்பாங்க, உமா பார்க்க போறேன்டா பொம்பளைக்கு தெரியாம பார்ப்பாங்க. ஏன் என்ன கனவான்களை சகோதரர்களை பெரியவர்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எனவே மன நிம்மதியான மன வாழ்க்கை திருமணத்துடைய முதல் குறிக்கோளை அதுதான். அதை நாம் அமைத்துக் கொள்வதில்லாமல் இருக்கிறது இத்திருமணத்துடைய முதலாவது குறிக்கோள். இப்படி நிறைய குறிக்கோள்கள் இருக்கிறது. சும்மா அதை நான் வெளிநாட்டுக்கு போற உமக்கு துணைக்கு இல்ல, அல்லது எல்லாரும் முடிஞ்சிட்டாங்க நான் மட்டும்தான் குடும்பத்தோடய நோய் நோய் என்ன முடிக்கலையா விசேஷம் இல்லையா பார்க்கலையா கொடுக்கலையா அதை கரத்தை தாங்க இல்லாம முடிச்சு தொலைய போறேன் எங்கேயாவது சரி அம்புத்தார் சரின்னு சொல்லி கருத்துல கட்டுறது எதுவும் சரி வரா. பாரிய திட்டம் போட்டு இந்த திருமண வாழ்க்கையில கால் எடுத்து வைக்கும். இந்த திருமண சப்ஜெக்ட்ல பயன் இல்ல, இது வந்து உங்களுக்கு உறவர்களுக்கு பேசி முடிக்கிற சமாச்சாரம் அல்ல. இது கிதாபுன் நிக்காஹுடைய பாடம். புகாரில வரக்கூடிய ஹதீஸுகளுக்கு மாத்திரம் ஃபத்ஹுல் பாரி என்ற அந்த விரிவுரையில 496 பக்கத்துக்கு அரபுல எழுதுறார். திருமணம் என்றால் என்ன, குடும்ப வாழ்க்கைன்னா என்ன, அதெல்லாம் சொல்லி முடிக்கலாதே. ஒன்று அந்த நிக்காஹ் மஜ்லிஸ் நடைபெறுகின்ற அந்த இடத்துல வந்து உட்கார முன்னால கடைபிடிக்க வேண்டிய பேணப்பட வேண்டிய சில முக்கிய அம்சங்கள். நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல பேணப்பட வேண்டிய முக்கிய அம்சம் திருமண வாழ்க்கை, அது அதுக்கு பின்னால மௌத்து வரைக்கும் அந்த லைஃபை கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கிய ஒரு பகுதி. இந்த மூணுமே எல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. இந்த மூன்றுலையும் ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமானதாக அது அந்த வாழ்க்கைய கொண்டு போகணும் என்று சொன்னா அந்த ஆண்களும் பெண்களும் என்னென்ன அம்சங்களை கடைபிடிக்கணும் என்பதை மட்டும் நாங்கள் ஒரு குறுகிய நேரத்தில் நாங்க பார்ப்போம். இப்ப திருமணம் முடிச்சோன்ன சைக்காலஜிக்கல் வேலை செய்யும். இவர் கல்யாணம் முடிச்ச முன்னால கடைக்கு போயிட்டு வந்தா உண்மையோடு உட்காருவாரு ஒரு 15 நிமிஷம். அம்மா என்ன செய்தி, என்ன இன்னைக்கு யார் வந்தாங்க, சாக்கி வந்தவா, மாமி வந்தவா, தங்கச்சிமார் பேசினாலுவலா, பிள்ளைகளுக்கு சோம் இல்லை என்று சொன்னால் மருந்தெடுத்தாமா, எல்லாம் பேசுவார். எப்ப கல்யாணம் முடிக்கும் வரை. கல்யாணம் முடிச்சோன்னா இவர்கிட்ட மென்ட்லி திசை திரும்பும். இவருடைய அன்பு, இவருடைய பண்பு, பாக்கம் அப்படியே கொஞ்சம் மாறும், நிலை மாறும். ஏன்னா அதில் அளவாசிங்கால போயிட்டார். இவட்ட தவறா இன்னும் கல்யாணம் முடிக்க முன்னால நல்லா தானே இருந்தால், நேற்று வந்தவள கண்டது பின்னால என்னைய மறந்தான், உண்மை யோசிப்பா, அவருடைய யோசனையில தப்புன்னு நான் சொன்னவர் அல்ல. அந்த உண்மை மாறும் கொஞ்சம் விளங்கணும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எங்கிருந்தோ வந்த அந்த மனைவியிட உள்ளத்திலையும் ஓட உள்ளத்திலையும் மவத்தத் என்று சொல்லக்கூடிய ஒரு இளம்புரியாத இறக்கத்தையும் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அருளையும் நாங்கள் போட்டிருக்கிறோம். அப்ப உள்ளத்தில் இருக்கிற உண்மைக்கு இருக்கிறது அறவாசி மனைவிக்கு மாறும். இவர் வந்து எந்த நாளும் மாதிரி உண்மையோட 15 நிமிஷம் 20 நிமிஷம் உட்கார மாட்டாரு. டாக்டர் தங்கச்சீர பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு சலூன்ல போயிட்டு முடிவெட்டிட்டு வர மாட்டாரு. இவருக்கு வேற வேலை இருக்குது. இப்ப இது தெரியாம இந்த குடும்ப வாழ்க்கையில இந்த தத்துவம் தெரியாதனால இப்ப வீட்டுள்ள தங்கத்தின் டாக்டர் யோசிக்கிறார், ஆஹா நான மாறிக்கொண்டே போறாரு. இந்த முழு கோபத்தையும் அந்த அப்பாவி பெண்மணியில மேல பழைய சுமத்துவார். இவர் வந்தது போலதான் எல்லாம், இவர் என்னமோ நானே சொல்லி கொடுத்திருக்கிறார், இவர் என்னமோ பேசிக்கிறார் என்று சொல்லி நோய் நோய் என்று சொல்லி இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தில் விரிசல் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த கண்ணியமான சகோதரர்களே, உண்மையிலே அத்தான் சொல்றேன், ஆரம்பத்தில் கல்யாணம் முடிச்சோன்ன உம்மாய்கிறாவே, அந்த உம்மோட தன்மை என்னண்டா, எவர் வந்தாலும் என்ன செஞ்சாலும் நான் பெற்ற முள்ளையா அவன் 100 அன்பு முதலாவது எனக்கு தான் வரும். அதுக்கு பிறகு மக்கள் என்று சொல்லி வலது பக்கத்துல மகனை பிடிச்சு கொடுவான். இங்கால உள்ளவ இதன் ஏந்த ஊரு, ஏண்ட வாசல், ஏண்ட தொழில், ஏண்ட ஃப்ரெண்ட், ஏண்ட உறவு, ஏண்ட குடும்பம், எல்லாத்தையும் விட்டு போட்டு இவர்தான் எனக்கு பெருசின்னு நான் வந்திருக்கிறேன். எனவே இவருடைய முழு கரிசனையும் கவனமும் என் மீதுதான் இருக்கணும் சொல்லி ரெண்டு பேரும் பொம்பளை, தாயும் ஒரு பெண்மணி தானே, பொம்பளையுடைய தன்மைகள் ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாங்க. அது வளைஞ்ச விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டது. ஒரேடியா நேராக போனா உடச்சிருவி. அந்த ஹெங்கிள் பண்றது பார்த்து பக்குவமா நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது மாதிரி தர்ம சங்கடங்கள் வந்து இந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறமா, இந்த உலகத்தில் எந்த மத தலைவரும் போதிக்கல்ல. ஏன்னா எல்லா மதத்திலையும் அந்தந்த மத தலைவர்மார்களுக்கு கல்யாணம் முடிக்கிறது ஹராம். அப்ப இவர் எப்படி அந்த அந்த மக்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி போதிப்பாரு? அனுபவம் இல்லாத ஒன்ற இவர் எப்படி அதுக்கு புத்திமதி சொல்லுவார்? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 வச்சிருந்தார். நல்ல நாயகமான அனுபவம். ஒரு நாள் நோன்புல கடைசி 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே வந்தில்ல, நோன்புல உம்ராவுக்கு போனதா. 4 உம்ரா லைஃப்ல வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாங்க. ரமலானுடைய காலத்துல மஸ்ஜிதுல் நபவியில இறுதி 10 ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃதிகாஃபுல தான் இருந்திருக்கிறார். ஒரு நாள் இறுதி 10 வருகிறது, நரக விடுதலைக்குரிய 10. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரே ரூம், மஸ்ஜிதுல் நபவி மதீனா போனவங்களுக்கு தெரியும், அப்படியே பக்கத்துல ரூம், ஒரு வாசலை திறந்து கேட்டின விரிச்சி வெளிய கால வச்சா பள்ளி வாசல் ரூம் அப்படி இருந்துச்சு. அதை சொல்ல இந்த வருஷம் நானும் அவளோட இத்திகாவிரி கேட்டுமான்னு கேட்டான். சரி போனா போகுது என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு கூடாரத்தை அடிச்சு அந்த வாசலோட ஆயிஷாவுக்கு மறைச்சி அப்படி ஒரு டென்ட் ஒன்று ஒரு கூடாரம் அடிச்சு கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, ஆசையோட கேட்கிறீங்களே, இதை பேன நீங்களும் வாங்க, என்னமோ ஒரு வேலையா வெளியே போயிட்டு வராங்க. இது ஏழைய எட்டு பேர், ஏக காலத்தில் ஒன்பது பேர் இருந்தாங்க மனைவிமார். இந்த ஒன்பது எட்டு பேருக்கும் கேள்விப்பட்டுச்சு, ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹாக்கு ஏத்திக்காக இருக்கின்ற அனுமதி கிடைக்க பெற்றிருக்கிறது என்றால் எங்களுக்கும் கிடைக்க பெற்ற மாதிரி தானே, நாங்களும் நபியுடைய மனைவிமார்கள் தானே என்ற ஒரு நட்பாசையில எல்லாரும் வந்து பள்ளியூல கூடாரம் ஏற்கனவே பள்ளி மாசல் சிரிச்சு சகாபாக்கள் அமல்களுக்கெல்லாம் நிறைஞ்சிருவாங்க. இது ஆளுக்கொரு கூடாரமாக இப்படி அடிக்கப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு சகாபாக்கள் கேட்டாங்க, என்ன ஆயிரு யாரசுல்லா, நீங்க ஆயிஷா ரலியல்லாஹுக்கு அனுமதி கொடுத்தது கேள்விப்பட்டு அந்த உம்முல் முஃமினீன் எல்லாரும் உம்மஹாத்துல் முஃமினீன் எல்லாம் வந்துட்டாங்க, என்னடா செய்யறது இப்ப, இவங்க எல்லாம் பள்ளிகளுக்கு வந்தா இபாதத்தை எங்க செய்யறது. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் வச்சு எட்டு பேரும் நீங்கெல்லாம் போங்க, அவ அனுமதி கேட்டா அதனாலதான் கொடுத்தேன், நீங்க அனுமதி கேட்கல திடீர்னு வந்திருக்கீங்க, எல்லாம் சுத்திக்கொண்டு ஓடுங்க பாப்போம் சொல்லி சத்தம் போட்டு இருக்கலாம் போயிருப்பாங்க. அந்த எட்டு பேரையும் சமாளிக்க வேண்டியது அதுல சந்தந்தாலோசனமான தலையில தான் வந்து அவங்களுக்கு தெரியும். அப்ப ஆயிஷா கிட்ட வந்து அமீர ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷாவை இந்த பாரு, என்ன மன்னிச்சுக்கோ, சாரி செய்ய வரல, உனக்கு தந்ததுனால இது எல்லாம் வந்தாச்சு, என்ன செய்ய வரல, நீயும் போ அப்படின்னு விரட்டியிருந்தா இந்த எட்டு பேருடைய மேல கோவம் ஆயிஷாவுக்கு வந்தீங்க, அதையும் சமாளிக்க வேண்டியது நபியாகத்தான் இருக்கு. குருநாள் எனக்கு வந்துச்சு சொல்லி என்னமாவது அவர்களுக்குள்ள பேசிக் கொள்வார்களே, பிரச்சனைகள் வருமே, இப்ப என்ன பண்றது. சங்கராலத்திலும் சரியானமாய் தர்ம சங்கடம் யோசித்தாங்க, ஒரு முடிவுக்கு வந்தவர்களா எழுப்பினாங்க. மெதுவாக உஸ்துவானத்து சரீர் என்ற இன்னும் அந்த தூண் இருக்கிறது மசூது நபவியில, அதுக்கு கீழான விரிக்கப்பட்டிருக்கின்ற விரிப்ப சுருட்டி கொண்டு மொள்ள எழும்பினாங்க. கள்ளக்கண்ணால பார்த்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாக்குறாங்க, யார சொல்லலாம், என்ன இல்ல நான் இந்த வசதிக்காக இருக்கல என்ன சொல்லவார் என்றா, பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க பாரு. இது நாங்க ஊத்துல டீ கப் கொண்டு உளுந்தொடஞ்சா கண்ணன புரடி இல்லையா, நாலு பேர் இருக்கிறாங்க, விருந்தாளி இழைக்கிறாங்க, எங்கட உம்ம வாப்பமார் மனைவிமார் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அல்லது மனைவியோட குடும்பத்தில் வந்திருக்கிற பரபரப்பா வேலை செய்யறா, கொஞ்சம் அங்கிருந்து இருக்க போக்குள்ள தடவாருங்க போக்குவரம் உடஞ்சிருச்சு. சுபஹானந்த் இவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இவர் பேசுற பேச்சியும் இவர் பார்க்கிற பார்வையும் கூலி குறுகி பயந்து போய் அந்த பொம்பளைகள் படுகின்ற பாடு எல்லாம் பாதுகாக்க தெரியுமான சகோதரர்களே, இந்த மாதிரியான அமைப்புல குடும்ப வாழ்க்கையை கொண்டு போனா அந்த நிம்மதி எதிர்பார்க்க முடியாது. அதனால ஆரம்பத்தில் சொல்றேன், குடும்ப வாழ்க்கை என்னன்றத பழிக்கோடும். இப்ப உங்க என்ன செய்வா, ஏந்த மகன் என்று சொல்லி இருப்பா, மனைவி என்ன செய்வார், ஏந்த மாப்பிள்ளை என்று சொல்லி இருப்பார், ரெண்டு பேரை நடுவில் வச்சு பேலன்ஸ் பண்றதுதான் தனிக்கலை. இது படிச்சுதான் வரணும், அனுபவத்துலதான் வரணும். நீச்சல் மாதிரி நீச்சல் படிச்சு மனுஷன் நீச்சல் அடிக்கணும், அதுக்கு முன்னால் அதை பத்தியான எல்லாத்தையும் படிக்கோடும், பிராக்டிஸ் எடுக்கோடும். தண்ணிக்குள்ள பாஞ்சி எப்படி கையை உசுப்புறது, எப்படி தம் பிடிக்கிறது, எப்படி காலை உதறது, எப்படி நீஞ்சி போறது, எல்லாம் படிக்கோடும். எல்லாருமே நீஞ்சுறாங்க, நானும் நீவோம் என்று சொல்லி போய் ஆத்துல கடல்ல பாஞ்சாங்க செத்து போயிருவோம். எல்லாரும் கல்யாணம் முடிக்கிறாங்க, எனக்கும் வயசு வந்துருச்சு நானும் முடிப்போம்னு முடிச்சாரு, கல்யாணத்துக்கு பின்னால ஏற்படுகின்ற இது மாதிரியான டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஒன்றும் இவருக்கு தெரியாது. என்னடா இது பண்றது, மண்ட குழம்பி போய் கடைசிக்கு வேற எங்கேயாவது கொண்டு போய் அட்மிட் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார். என்ன தெரியாது, விருப்பம் இல்லை, அனுபவம் இல்லை, அதை பத்தி ஒரு பயம் கேட்கல, ஜும்மாவுக்கு வந்தாலும் வர 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 வரன்னு வெளியிருந்து கதச்சி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புல தான் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இருக்கிறார். நல்ல விஷயம் ஒன்று கேட்க நேரம் இல்லை, பார்க்க நேரம் இல்லை, ஏன்னா அவங்களோட ஃபீல்ட் எல்லாம் வேற வேற வித்தியாசமான அமைப்புல போய்கொண்டிருக்கிறது. இப்ப திடீர்னு இவரை கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தா இவருக்கு ஒரு வகையான சைக்கோ. அதனாலதான் இந்த பொன் பார்க்க போற நேரம், மாப்பிள்ள பார்க்க போற நேரம் இதெல்லாம் பார்க்கும். சில பேர் இருப்பாங்க மாப்பிள்ள பார்க்க போனா எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவர் மாட்டாலும் ரெடியாகி பக்குவமாயிப்பாரு, வாரவங்களை வர சொல்லி வாகனங்களை இப்படி பார்க் பண்ணுங்க, இப்படி இறங்க, அங்கிள் வாங்க, மாமா வாங்க, அம்மா வாங்க, இவர் ஓரமா உட்காந்துப்பாரு, இவரு தான் மாப்பிள்ள, எல்லாரையும் கண்ணியத்தோடு பேசுவாரு. சில மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க, மாப்பிள்ளைய காணும் போனவங்க அறவர் உட்கார்ந்தார், எங்க மாப்பிள்ள, அவர் அப்பதான் சலூனுக்கு முடிவெட்ட போயிட்டு இருப்பாரு, இல்லாட்டி அவர் ரூமுள்ள கேட்கிறாரு, சும்மா வருவார் அப்படியே பவானிஸ் மாதிரி, வந்து அப்படி எல்லாரையும் பார்க்கிறது, சிரிக்கவும் தெரியாது, சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு சிரிப்பு வராது. கொஞ்சம் பேசிட்டேன், இவர் தான் மாமா ஒரு சிரிப்பு, இவங்க தான் மாமி அப்படியா சிரிச்சார் உட்காருவார். பெரிய ஒரு போன் ஒன்று கையில வச்சுக்கொண்டு இவர் என்னமோ பெரிய அந்த அமெரிக்கா ஜனாதிபதி மாதிரி. இவன் குடும்ப வாழ்க்கையை சரிவரமா இந்த பாருங்க நல்லா. இவன் ஒரு வகையான சைக்கோ குடிச்சவன். இவனுக்கு குடும்பத்தை எப்படி கண்ணியப்படுத்தணும், மனைவி எப்படி கண்ணியப்படுத்தணும், மாமி மாமா எப்படி கண்ணியப்படுத்தணும் ஒன்றுமே தெரியாது. இது அனுபவத்துல சொல்றேன், நிறைய இடங்கள்ல ஆட்கள் மாட்டிக்கிற அவங்க தொழிலை பார்த்து 3 லட்சம் சம்பளம் கட்டார்லயாம், ஆஸ்திரேலியாலயாம், கனடாலயாம், துபாலயாம் இப்படி பாக்குறது. ஆனா இவனு ஒன்றுமே தெரியாது, குடும்ப வாழ்க்கைன்னு என்ன, மனைவி அந்தஸ்து என்ன, ஒரு பலாயும் தெரியாது. இப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்து என்னப்பா இஸ்லாம் சொல்லுது, கல்யாணத்துல பெரிய நிம்மதிக்கு முடிச்சத்தின் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நெருக்கடின்னு இப்ப சொல்லி இது சரிப்பட்டு வராது. பாரு அவர்ட நடவுட பாவனைய பாரு, அவர் எப்படி ஹெல்ப் பண்ற, ஆட்களோட எப்படி மூவ் ஆகுறாரு, எப்படி ஃபேஸ் பண்றாரு, ஒவ்வொருத்தரோட எப்படி மதிக்கிறார், எப்படி எழும்புறாரு, அவர்ட வயசுக்கும் மூத்தவங்களுக்கும் எப்படி நடந்து கொள்கிறார், இதை பாருங்க. என்ன இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதனாலதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பொன் பாக்கிறத மாப்பிள்ளை போறதும் இப்படி பார்க்கிறதும் இதெல்லாம் விசாரிக்கிறதும் சுண்ணத்தாக்கிறார். நல்ல கண்ணியமான கனவான்களை சகோதரர்களை பெரியவர்களை இதெல்லாம் மனசுல வச்சுட்டு எங்களை குடும்ப ஒரு மாப்பிள்ளை என்ற இடத்துல இருந்து இவர்கள் பார்க்கப்பட வேண்டிய ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக போகணும் என்று சொன்னால் ஒரு மாப்பிள்ளை மாப்பிள்ள இடத்துல இருந்து என்ன மாதிரி நடந்து கொள்வோம். மனைவிமார்களோடு சிறந்த முறையில் நடப்பவர் தான். இந்த நிறைய ஹதீஸ்கள் சொல்ற உம்மோட காலடியில தான் சொர்க்கம். அதனால மிச்சம் கவனமா பார்த்துக்கோ. அது சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காலத்து நீந்த பெண்கள் சஹாபா பெண்மணிகள், அவங்க அநியாயத்துக்கு அட்டூழியத்துக்கு அரிச்சாட்டியத்துக்கு விரும்ப மாட்டான். அதே நேரத்தில் அந்த காலத்தில் இருந்த ஒரு அமைப்பு என்னண்டா, கல்யாணம் முடிக்கிறவர் முடிக்க முன்னால் அவருக்கு ஒரு வீடு ஒரு தொழில் எல்லாம் இருக்கு. முடிச்ச உம்மோட்டில் வைக்கிறதோ மாமியத்தில் வைக்கிற இந்த வியாபாரம் ஒன்றும் இல்லை. என்ன இது சில பேர் நினைக்கிறது உம்மோட காலடியில சொர்க்கம், அது மனைவிக்கல்ல எங்களுக்கு, எங்க உம்மோட காலடி நீக்கிற சொர்க்கம் எங்க மனைவிக்கல்ல எங்களுக்கு தான். அதனால் அந்த உம்மட சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளணும்னா நாங்க தான் அந்த உம்மட உடுப்ப கழுகணும், நாங்க தான் அந்த உம்மை காக்கி கொடுக்கணும், நாங்க தான் எல்லாமே செய்யணும், எங்க மனைவி அல்ல. விளப்பம் இல்லாம இதனாலதான் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை. மனைவியை வச்சு எங்கட உமாக்கும் எங்கட தாத்தக்கும் எங்கட தங்கத்திக்கும் எங்கட தாத்த மாமியில பிள்ளைகளை பாக்குறதுக்கு ஒரு கருவியாக பாவிக்க நாங்க ஆரம்பிச்சுட்டோம்னு சொன்னா நாங்க விடுகின்ற முதல் தவறு அது. அவங்களுக்கு வேலை செய்ய எங்கட மனைவி வரல. இன்னும் சில விஷயங்கள் ஓபனா சொல்லு, இந்த மைக்கில் எல்லாம் பொம்பளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள உரிமைகளை சொன்னா நாங்க நீங்க எல்லாம் ஒன்றும் வாய் தொடர கேலாம் போய் அந்த அளவு உரிமைகள் எல்லாம் சுபகான கொடுத்தால கொடுத்திருக்கிறேன். என்னமான கணவான்களே சகோதரர்களே, எனவே இந்த விஷயம் ஒரு கணவன் மனைவியிட உரிமையை அவருடைய கண்ணியத்தை மதித்து உணரும். உமர்வதியதான காலத்துல ஒரு மனிதர் உமர்வதியதான சந்திக்க வாரம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அமீருல் மோமினின், இவட மனைவி கொஞ்சம் சரியில்லை, வாய் சரியில்லை, கொஞ்சம் சத்தம் போடுறது, எதுக்கு எடுத்தாலும் முகத்துல பாயிர ஒரு ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு டைப் ஒரு கேஸ். இதை இங்கு அமீருல் மோமினின் கிட்ட சொல்லித்தான் இவளுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்கணும்னு சொல்லி வாரார். வீட்டுக்கிட்ட வந்தா உமர்வதியதான் வீட்டுக்கு சரியான சத்தம், உமர்ந்தாவே ரோம் பாரசீக நாட்டு மன்னர் எல்லாம் நடுங்குற. ஆனா வீட்டுக்குள்ள வைஃபோட சத்தம் அதிகமாயி என்னட ஆகிடு, நான் பார்த்த எனக்கு மட்டும்தான் இப்படி கேசோ, பார்த்தா அமீருல் மோமினும் மாட்டிக்கிறார் போல, ஓன்னு சின்னது வாய்த்தக்கம் பொம்பளை ஓஹோன்னு பேசுறா என்னன்றது இல்ல, வாப்போ வானம் சொல்லி இவரு வந்த வேலையை சொல்லாம திரும்பினார். உமரலியலாக ஜன்னலுக்குள்ளார பார்த்தா என்ன ஒருத்தர் வந்துட்டு சந்திக்காம போறாரு, ஓ கொஞ்சரி கொஞ்சரி இங்க வா இங்க வா, என்னத்துக்கு வந்தாய் ஏன் வந்தாய் ஏன் போறாய், இல்ல அமீருல் மோமினின் உடுங்க வானம் இல்ல இல்ல பரவாயில்ல சொல்லு இல்ல வானம் உடுங்க சொல்லிக்கொள்ளையலா இவருக்கு இல்ல பரவாயில்ல சொல்லு இல்ல வீட்டுல கொஞ்சம் சிக்கல் பொம்பளை இப்படி இப்படி கொஞ்சம் வாய் சரியில்லை, அத உங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் புத்திமதி சொல்லுவோமான்னு பார்த்தேன், ஓர் வீட்டுக்கும் அதேதான் நிலைமை, அப்ப எல்லா வீட்டுக்குள்ளேயும் அதுதான் நிலைமையாக்கும், எப்படி சரி சமாளிச்சுக்கிறோம்னு மனசை தேர்த்திக்கிட்டு போக பார்த்தேன், நீங்க தான் உடல்ல அப்படின்னா சிரிச்சிட்டு சொன்னாங்களா, நல்ல ஒரு உடுப்பொண்டு போட்டிக்கிறாய், யார் கல்வி தந்ததுன்னு கேட்டா மனைவி தான், பால் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சமைச்சது யாரு அதுவும் மனைவி தான், உள்ள குட்டிக்குதா ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க. எந்த டேக்கையால் விட்டார்? எங்கேயும் இல்ல, மனைவி தான் பாக்குறா. வீட்டிலுள்ள பொருட்கள் வீடுகள் வெளியாகி ஜிஹாதுக்கு யுத்தங்களுக்கு அங்கிங்க போய் வருகின்ற நேரத்தில் வீட்டுக்கு யாரையாவது விசேஷமா பாதுகாப்புக்கு வந்து செக்யூரிட்டி போட்டிக்கிறியா? இல்லாம இருமுன்னு எல்லாம் வயிற்ற கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்போ உன் ஊட்ட உண்ட சொத்தை உண்ட பிள்ளைகளை உண்ட இடத்தை பாதுகாக்கிற ஒரு செக்யூரிட்டியா, உனக்கு சாப்பாடு சமைச்சித்தார ஒரு சமையல்காரியா, உன் உடுப்பை கழுவித்தார ஒரு வண்ணாத்தியா, உன் பிள்ளை குட்டிகளை பார்க்கிற ஒரு ஆயாவாக செயல்பட்டு இவரெல்லாம் செய்கிறவர்கள் ஏதோ முன்னத்தில் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சத்தமிட்டு அப்படி இப்படி பேசினேன்றதுக்காக வேண்டி தூக்கி பிடிச்சிட்டு வாரியே உட்டுக்குழு உட்டுப்புடி மாதிரி கொஞ்சம் ஓபாண்டா கொஞ்சம் சிரிச்சு கொண்டு அந்த இடத்துக்கு எஸ்கேப் ஆயிரு, திரும்ப பதில் சொல்ல போயிடாது. ஏன்னா பெண்கள் மாசா மாசம் நோயாளியாக கூடியவர், அறுவடை காரியம் வகையும் மாதவிடாயை பற்றி கேட்கிறார்கள் நபியே, பெண்களுக்கு ஏற்படுவது குல்ஹு அதா, அது ஒரு வகையான வியாதி நோய் வருத்தம், அது சரியான டென்ஷன், அவங்களுக்கு தலைவலி வரும், வயிற்று வலி வரும், உடம்பு சோர்வு ஏற்படும், எரிச்சல் வரும். கோழியை நூட்டுக்குள்ள வந்தாலும் ஏற்குவார், போன கோழி வந்துருச்சுன்னா அது தெரியும் அவன ஒரு நிலைப்பாட்டில் இல்ல. புள்ள சின்ன ஒரு தவறு செஞ்சாலும் புள்ள முகத்துல பாய்வான், ஒரு சாமான் கொண்டு வந்து நிச்ச தந்து மறந்து போனா அதுக்கு முகத்துல பாய்வான். ஆஹா கேட்டுதுதான், தலைவலி நீக்க போக்குள்ள மசாலா கேட்பான். டொய்லெட்டுக்குள் நீக்கிறதும் தெரியாம சில பேர் எடுத்து அதுல எங்க இருக்கிறீங்க என்ன செய்யறீங்க பேசியலுமோ ஒன்றும் இல்ல, அதுல சின்ன ஒரு மசாலா அவருக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகும், இதெல்லாம் அடக்கி வாசிக்கணும். இனிமான கனவான்களை சகோதரர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையில நீங்க இன்றைக்கு கேட்கிற பயான்ல எதை மறந்தாலும் பரவாயில்ல, இதை மறக்காதீங்க. இந்த சைக்காலஜிக்கல் இந்த உளவியல் இந்த ஆலோசகர்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு தத்துவம், இந்த ஆண்களுடைய சுபாவம் பெண்களுடைய சுபாவம் குறை அல்ல, இறைவன் அப்படித்தான் வச்சீங்க. எங்கட சுபாவம் என்னண்டா, பஜார்ல கடையில தொழில சக்தியில பிரச்சனைகள் டென்ஷன் ஆகினா எங்கட பழக்கம் என்னன்னா, முதலாவது ஹேண்ட் போன் ஓபாக்கியம், மனுஷனுக்கு பெரிய தனி ஓபாக்கியம், யாரும் எங்களோட பேசுறத இப்ப டைம் இல்லை நாளைக்கு பேசுவோம், யாரும் பேசப்படாது, இடைஞ்சல் பண்ணப்படாது, டிஸ்டர்ப் பண்ணப்படாது, ரிலாக்ஸ் ஆகிக்கணும், அமைதியா ஆகிக்கணும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. மனைமாரோட பிரச்சனை வந்துச்சு, அபூபக்கர் எல்லாரும் பேச போகணும், உமர் ரலி எல்லாரும் பேசன்னு பாக்குறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் பேச போப்பாங்க, யாரும் பரவான தனியே ரிலாக்ஸ், யாரும் என்ன தொந்தரவு பண்ணவான ஓரமா ஒடுக்கமா இருந்தாங்களா இல்லையா? இப்ப பிரச்சனை டென்ஷன் இன்கம் டேக்ஸ் எல்லாத்தாலையும் பிரச்சனை வந்து எல்லாத்தையும் மண்டையில போட்டுக்கொண்டு இவர் வீட்டுக்குள்ள வாரார். இவரோட சுபாவம் என்ன? இவர் அமைதியை தேடி நிம்மதியை தேடி வாரார். இது முக்கியமான ஒரு வாழ்க்கை தத்துவம். பொம்பளைங்கள் இருக்கிறாங்களே, இவங்களோட சுபாவம் இருக்கிறதே சைக்கோ, இது வேறு ஏற்றத்துக்கு மாற்றமான. இவங்களே சின்ன பிரச்சனை வந்தா ஓ வாண்டு அழுது முழுது அழுது மாறி பேசினது மாறி கட்ட பட்டாண்டு அவசரப்பட்டு அதற்கு ஒரு தீர்வு காணாம விடமாட்டான். வீட்டில் ஒரு மையத்தை வந்தா முதலா யார்கிட்ட சத்தம் பாரு, ஒரு இடத்துல மையத்து மாப்ப மௌத்தா பாக்குறார், எல்லாம் சூழ்ந்து கொண்டு உண்மையிலே மௌத்தாயிட்டார். ஓ வாண்டு பொம்பளை எல்லாம் கத்த போகுது, அதுல ஒரு புத்திசாலி கொஞ்சம் கத்தாதே, ரூஹுதான் பைத்தியக்கு இன்னும் மௌத்தாகல்ல. அப்படியா, ரூஹுதான் பைத்தியக்கு இன்னும் மௌத்தாகல்ல, அவசரமா டென்ஷன் ஆகுறது அவசரமாக ரிலாக்ஸ் ஆகி பொம்பளை அந்த பழக்கம் புள்ளி வந்து முழுந்தா புலம் பார்த்தாலும் கத்துற கத்துக்குதான் பிள்ளைக்கு நோய் வரு. சில பேர் ஏசுரத்தை பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்து கொஞ்சம் வாய பொத்துக்கொண்டு இனி கத்தாக ஒன்றும் இல்லை, புள்ள பயப்படுகிறே சும்மா டென்ஷன் ஆக்குறே பிள்ளைங்க போல. பெண்களுடைய சுபாவம் இருக்கிறே, என்னமாவது நடந்தா நாலு பேரை கூப்பிட்டு கத்தி கொஞ்சம் அழுது முழுது ஓ பாண்டு சென்னாக்கா இவட பாரம் எல்லாம் இறங்குறது. எங்களுக்கு அப்படி அல்ல, யார்ட்டையும் அதை செல்லப்படாது, என்ன ஒரு மாதிரி ஆகிக்கிறீங்க, இதுல ஒன்றும் இல்லை. இப்ப நான் சும்மா சொல்றேன், இப்ப இந்த டென்ஷன்ல நாங்க வாரோம், நிறைய குடும்பங்களுக்கு நடக்கிறேன், கூட்டு குடும்பம் இருக்குது, எங்களோட தங்கச்சியும் எங்களோட இருக்கிறார், எங்களையும் ஒரு புள்ள அவர்களையும் ஒரு பொடியன், ரெண்டு பேருக்கும் சண்டை, எங்கட பொடியன் கொஞ்சம் ஊரமா அடிச்சுட்டதுல அவன் வைத்து புழுந்து அடிபட்டு ரெண்டு செய்யல், இப்ப நீ புள்ளைக்கு ரத்தத்தை கண்டா உமா கொஞ்சம் ஜோத்தாவுது. என்ன புள்ள வளர்த்திக்கிறதோ தெரியும், அதோ இதா ஓ பாண்டு கத்தக்குள்ள. இனி அந்த ரத்தத்தை கண்டுட்டு மாமியும் என்ன செய்யறது, மகள பக்கம் சேர்ந்து கொள்றது. பிள்ளைகள் கொஞ்சம் பெத்தா ஒழுங்கா பார்க்கணுமே கேட்கணுமே, சும்மா அது இதில் அவும் சேர்ந்து இவ பாக்குற இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நான் இப்படி நாயாக வேண்டிய அவசியம் இல்லை, இங்க வந்து கொண்டு ஓ பாண்டு எல்லாம் சேர்ந்து இவ குழப்பி வச்சு இன்னைக்கு வரட்டும் மாப்பா. சின்ன பாட்டா சத்தம் கேட்கிறாலும் பாக்குறேன் வாரவர் இவரா வரட்டுமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காரட்டும். எனக்கு ஒரு முடிவு வந்துட்டாங்க, பெரிய டென்ஷன்ல உத்தரவு என்னையோட பேசப்படாது என்ற அந்த மூட்டுல வாரா, இவட மூட்டு வேற, இவன் அவசரமா வரட்டும் சொல்லி வந்ததும் வராததுமா, டீ வேணுமா பிரெண்டு வேணுமா கோபி வேணுமா ஒன்றும் இல்ல. ஓ பாண்டு இவருக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி ஏற்கனவே இந்த சைக்கோக்களை தெரிஞ்சா இவரே சிரிப்பு வரும். இது எனக்கு நேரத்தோட தெரியும், சொல்லு என்ன செய்யணும், சரி நாளைக்கு புதிய விட்டுப்போம் அப்ப ரிலெக்ட் ஆயிடும் உடனே சிந்தித்தார். அதே போல வெள்ள நேரம் மறந்தாள், இது ஒண்ணும் தெரியா, நானே வாரம் பெரிய டென்ஷன், இவர் பெரிய ஒரு தனியன் வந்து பட்டாரு அடி உள்ள தேசத்துக்கு வருது, இந்த தனியை எடுன்னு சொல்லி புள்ள கொராடி ஓ பாண்டு குடும்பம் சின்ன பின்னமா போய் இந்த கோல் எடுத்து எனக்கே நம்ம அங்கே வாப்பா வர செல்லுங்க, அவரும் ஒரு அரைப்படிச்ச வாப்பில வாப்பமா அடிக்கிற ஒன்னும் விளப்பம் இல்லை, என்ன ஏது பிள்ளைகளுக்கு புத்தி மாதிரி சொல்றல்ல, டிரைவர் அனுப்பி அவளை கூட்டிக்கொண்டு போ உடனே இதுக்கும் போயிட்டாச்சு முடிஞ்சு. இனிமான சகோதரர்கள், இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற சமாச்சாரம். ஏன் சொல்ல வாரேன்னா, இந்த புரிந்துணர்வு இதாக பிரதானமான பகுதி. ஏன்னா பெண்களுடைய சுபாவத்தை நாங்க விளங்கணும், எங்கட சுபாவத்தை அவங்க விளங்கணும். வந்ததும் வராதமா கத்தாம வர சொல்லி ஆறுதல சாப்பாட்டை கொடுத்து இரவுல தூங்க போற நேரத்தில் இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குது, நாங்க இதுக்கு பின்னாலும் பிள்ளைகள் பெருக்கிற நேரத்தில் இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது, ஒரு சின்ன ஒரு கூலிக்காலம் பரவாயில்ல எங்கேயாவது பார்த்து நாங்க போனா எங்கட குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமா ஈக்குமடியா, எங்களால் இவங்களுக்கு இடைஞ்சல் வரப்படாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருக்க சொல்லுங்க, அடுத்த கிரகம் சொல்லுங்க, மூணாவது சொல்லுங்க, அடிமேல் அடி அடிக்க அம்மியும் நகரும்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் மாற்றலாம். இது எப்ப சாத்தியமாகும், இந்த குடும்ப வாழ்க்கையுடைய தத்துவங்களை கொஞ்சம் ஏற்கனவே படிச்சிருந்தான். கண்ணியமான கனவான்களை சகோதரர்களை, எனவே நான் சொல்ல வருகிறேன் என்னவென்றால், உம்மட காலடியில சொர்க்கமீக்கு என்று சொன்ன நபி, ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹலிகி, உங்களாக சிறந்த கொள்கையான ஆள் உங்களோட மனைவியிட இருந்து நல்ல பேர் எடுப்பவரே, மனைவியோடு நல்ல முறையில் நடப்பவரே என்பதையும் சொல்லியிருக்கிறார். ரெண்டையும் பெருப்பந்தோம், எங்களை நோகக்கூடாது அங்களையும் நோகக்கூடாது, அந்த சொர்க்கமும் கிடைக்கணும் இந்த சொர்க்கமும் கிடைக்கும். வாழ்க்கை என்பது வேசி மாசானதல்ல, இதை அனுபவிக்கணும், இதை படிக்கணும், இந்த கதையை தேடணும், இது இல்லாததுனாலதான் இதை பிரச்சனை. அடுத்த நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை மாப்பிளைக்கும் பொம்பளைக்கும் ஒன்று வைக்காது, மூணாவது யாராவது அதுக்கு தடையை போட்டு. ஒரு இடத்துல ஒரு காளி கோட்ல ஒரு சின்ன ஒரு விஷயமா போயிருந்தோம், ஒரு வாகனம் ஒரு 10-20 அடி கங்கால நிற்பாடு ஒரு வேணும், அது ஒரு பெண்ணு ஆம்பளை பொம்பளை எல்லாமே இங்கால காரிக்கோட் முன்னுக்கு ஒரு உம்மும் வாப்பும் ஒரு கொடியல் 25-26 வயசு. அதுக்கப்புறம் அந்த வாகனத்துக்குள்ள ஒரு சின்ன புள்ள கையை காட்டுறது சிரிக்கிறது, இவர் இங்கே இது கொண்டு ஜோக் காட்டுறது, அதே பின்னால் அந்த புள்ள வாப்பா வாப்பான்னு கத்த இவர் போறாரு, பிள்ளைய தூக்குறாரு கொஞ்சிறாரு, திடீர்னு அந்த புள்ள சூப்பு எஞ்சிருச்சு, சிறுநீர் கழிச்சிருச்சு, உடுப்பெல்லாம் சரி, சிரிச்சு சிரிச்சு அலட்டல்ல ஆவேசப்படல, கடை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெம்பர்ஸ் பேக்கெட் ஒன்று 180 ரூபாய் சின்ன பேக்கெட் ஒன்னே வாங்கி வேண்ட குடுத்துக்கு வரேன் பாத்துட்டு இருந்துட்டு கொடிய பேசிக்கொண்டிருக்குள்ள, என்ன நீங்க இங்க வந்தீங்க, என்ன யாட்டையாரு பிரச்சனையா, ஓதுல சின்ன டிவோர்ஸ் கேஸ் வந்துதான், சின்ன டிவோர்ஸ் கேஸ், என்ன யாருக்கு குடும்பத்துல யாருமா, இல்ல எனக்கு தான், உங்களுக்கு ஐயே என்ன விஷயம், வந்தீங்களே வைஃப் தான், இப்ப நான் தூக்கிற ஏண்ட புள்ளதான் சுபஹானம், உண்மைக்கு என்ன விருப்பம் இல்லையா, நவும் இல்லாஹி, இவர் புள்ளைய தூக்குறது கொஞ்சது பாக்குறது, நான் அதை நேரத்தோட நோட் பண்ணல, அப்பதான் பார்த்தா உம்மட முகத்தை ஆமி இல்ல மாமி எல்லாம் ஆமி ஆகுறேன் யாரோ சொன்னாங்க, அது மாதிரி ஜோதி ஜெதுபுல இருக்கிறான். இனிமான சகோதரர்களே, அநியாயம், உம்மவே தலையத்தடா இல்லம்மா இதுதான் முக்கியம், இதுதான் மார்க்கம், மனைவி இல்லை இப்படித்தான், நீங்க இப்படித்தான், உங்களுக்கு அவசியம் இல்ல, நான் செய்யறேன், உங்களோட காலம் முக்கணுமா, நான் செய்யறேன், எனக்கு தான் இங்க சொர்க்கம் அவருக்கு இல்லைன்றத விளங்கப்படுத்தும். ஒரு பயணம் போக்குள்ள பயணம் ரெடி ஆகுறா, மனைவிக்கு விருப்பம் நாங்க ரெண்டு பேரும் மட்டும் போறோம், நுவரலியா போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு வரும், ஹலாலான ஒரு ஆசை, கல்யாணம் முடித்த புதுசு, இளம் வயதுக்கு ஏற்படக்கூடியது, இது கேள்விப்பட்டு எல்லாத்துக்கும் முன்னால மாமி உடுத்துக்கொண்டு வந்து வாகனத்தில் ஏறியாச்சு, மானாண்டி சொல்லேனுமா ஏதாது, உம்ம நீங்க இறங்கலேண்டா உம்ம முகத்தை தூக்கிடுவா, உம்ம கொண்டு செல்ல ஏதாவது நீ வரவல்லப்பா வா நீயும் பா ஏறு அப்படின்னு சொன்னா இவர அந்த பயணமே நாசமா போயாச்சு.
விளங்குவோம். கல்யாணம் முடிச்சு விட்டா அந்த சுதந்திரத்தை அவங்க கொடுக்கணும். இதை உம்மா பாப்பமாரும் விளங்கணும், இதை கல்யாணம் முடிக்கிறவங்களும் விளங்கணும். ஒரு நீண்ட நெடிய பாடம். ஆனால் கல்யாண சகோதரர்களை ஹெண்டில் பண்ணக்குள்ள மிச்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்தது இந்த பெண்கள் அவர்களோடு நாம் நடந்து கொண்ட முறையில் ஆக முக்கியம். அவங்க அடிக்கடி பாராட்டும் தவசி தாராங்களா, மாஷா அல்லாஹ் சாப்பாடு நல்ல டேஸ்ட் ஆயிக்குது, இன்னைக்கு எல்லாம் நல்லா ஆயிக்குது ஒன்னும் அவ ஒத்துக்க போரு. அதுக்கு சும்மா பொய்ய சொல்ல படாது. ஒரு வாப்பு மகனும் தின்று கொண்டீங்களா, ரொட்டியை சுட்டு சுட்டு உமா இசு பண்ற சுட சுட ஆட்டா மா ரொட்டி, முதலாவது வந்த ரொட்டி தீஞ்சி யாரும் இல்ல போறா, தொழுது கொண்டீங்கன்னா வந்து பார்த்தா ரொட்டி தீஞ்சி தீந்தோன்னு இவர் அங்கே தான் பயான கேட்டீங்க. உமா மாற பாராட்டணும், ரொட்டி சத்தப்பாடி அப்பா உமா பாக்குற என்னடா இது, உமா அங்கட போய் சொன்ன தீஞ்சி மான் சொல்ற வாப்பா என்ன இல்ல உம்மோட மனசு நோகப்படாது. அதுக்கு பிறகு பார்த்தா வந்த ரொட்டி நல்லா சுத்தது எல்லாம் தீச்சி தீச்சி அனுப்புறாங்க. என்ன இவருக்கு தீங்க ரொட்டி தானே விருப்பம், அதுக்கு அப்படியே உப்பரிமை போயிட்டு படாது. கனிமன சகோதரர்கள் என்ன சொல்லவாரு என்றா, ஒரு அமைப்பா மிச்சம் ஓடத்தனமாய் கொள்ளாம மிச்சமே கொப்புல தூக்கி வச்சாலும் கேஸ்பாரம் ஆயிரும். ஏதோ சமைச்சி தாரங்களுக்காக பாருங்க, கால் பண்ணுவா சில நேரம், ஏய் லஞ்சுக்கு வாரீங்களா, ஏ என்ன விஷயம், இல்ல நேத்துரா ஆக்கின கறி கொஞ்சம் பிரித்து நிற்குது, பருப்பு கறியும் கொஞ்சம் ஐக்குது, எனக்கும் பிள்ளைகளுக்கும் போதும், அதை தின்று சமாளித்துக் கொள்ளலாம், நீங்க வாரதாக இருந்தா தான் இந்த மாதிரி ஆக்கணும் அதுதான் கேட்கிறேன்னு 12 மணிக்கு கோல் பண்ணுவோம். அதனால சமைக்கிறதே நாங்க திங்கிறது, நாங்க சரியா திண்டோம் சொன்னா அந்த மாதிரி திருப்தி உண்டு இல்லை. இது சில பேர் என்ன செய்யறேன்னா நல்லா திங்கிறேன், தின்னுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை மைனீட்டுக்கு போறேன், குடும்பம் எல்லாம் சேர்ந்து போறு, அங்க திண்டா ஷா இற தீண்டா சட்டப்படிக்கு இப்படித்த ஆக்கணும், இதுக்கும் எவ்வளவு சொன்னாலும் விளங்குது இல்ல மைனி கொஞ்சம் சொல்லி கொடுங்கடா. அவங்க 4 பேருக்கு 4 சோறுக்கு வச்சு 4 அரை அரைஞ்சாலும் பரவாயில்லை, அல்லது எங்கட தோல்ல தாண்டி கொண்டே கேட்ப ஏவோ அரிச்சீங்க. ஆனா இப்படி 4 பொம்பளைகள் அது தன்னுடைய சொந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையோட வாயால ஒரு கேவலமான பேச்சு பேசுறத எந்த பொம்பளை தாங்கமா, ஜோக்குக்கு பேசினாலும் சரி. இனி அதுக்குரிய ரியாக்ஷன் வந்து 1 மாசத்துக்கு நாங்க அதை பாடுபட வரும், கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் செலவழிக்க வரும் அதை சேவ் பண்றது. இந்த மாதிரியான கேவலமான அவர்களை ஜோக்குக்கும் கூட 4 பேருக்கு முன்னால மனசு நோகிற மாதிரியான பேச்சு பேசினா அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. பின்னால வந்து என்ன அதுல ஆபத்து என்ன நடக்கும் என்றா, புள்ளைய புரோக்கரா பாவிப்பா, சோறு போட்டான்னு கேளு, நான் மேசையில போட்டு வச்சுக்கிட்டு என்ன சொல்லு, புள்ள படிக்கிறதா உம்ம பாப்பக்கும் புரோக்கர் வேலை செய்யறதா, சில இடத்துல மிச்சம் நடக்கிறே அப்படித்தான். கனவாங்களே சகோதரர்கள் ஒரு புள்ள பாடசாலைக்கு போகையதா ஏதாந்து அழுகுறது, அந்த காலத்துல நாங்களும் அழுதிக்கிறோம், எங்களையும் தூக்கி பிடிச்சி நெச்சுக்கி கொண்டு போய் வச்சா இது சரிப்பட்டு வராது, எந்த நாளும் அழுதாலும் கொண்டு போட்டுருவானு சொல்லி சும்மா இருந்துருவோம். ஆனா இந்த புள்ள 1 மாசமாலும் 2 மாசமாலும் பிரின்சிபல் சொன்னாங்க சரி வராது, இப்படி ஒரு சைக்காலஜி டாக்டர் வந்து வராரு, நம்பர் எடுத்து பிள்ளைய கொஞ்சம் காட்டு, டாக்டர் அப்பாயின்மெண்ட் எடுத்து பிள்ளைய கொண்டு போய் அவரு கொஞ்சம் தூக்கி பிள்ளையோட கொஞ்சி சொக்கலேட்டில எல்லாம் கொடுத்து விளையாட்டு சாமான் எல்லாம் கொடுத்து புள்ளையிட்ட முல்ல கேட்டாரு, ஏன் மயிலாண்டி நானும் வாரணும் உங்களோட ஸ்கூலுக்கு, யாராவது ஸ்கூல்ல என்ன சரி சொல்றாங்களா, இப்படி தோண்டி தோண்டி நோண்டி நோண்டி 1 மணித்தியாலத்துக்கு பின்னால பிள்ளையோட வாயிலிருந்து வருகிறது, இல்ல உம்மும் வாப்பும் அன்னைக்கு சண்டை, வாப்பா உம்மை கடிச்சு கழுத்த நெசுக பார்த்து ஒத்தருமே இருக்கல்ல, உம்மம்மா வாப்பம்மா ஒத்தரும் இருக்கல்ல, நான் தான் வாப்பட காலை பிடிச்சி கடிச்சு என் உம்மாவை சேஃபா நான் பாதுகாத்தேன், எனக்கு பயம் நான் ஸ்கூலுக்கு பள்ளிக்கு போனா என்னமாவது உம்மா கொண்டு போட்டுருவாரோ தெரியா, எங்க பாதிச்சிக்கின்னு பாரு, பிள்ளையில வச்சுக்கணும் சும்மா சண்டை. கனியமான கனவான்களை சகோதரர்களை பெரியவர்களே, இது எங்களை மட்டும் பாதிக்காது, நாங்க வாழ்ந்து எப்படி வளர்கிறோம், எங்களை வீட்டில் உள்ள ஆம்பளை வாப்போ உம்மோட எப்படி நடக்கிறாருன்றத 24 மணித்தியாலும் கண்காணித்துக் கொண்டுதான் அவர் பில்டிங் ஆடி கொண்டுதான் இருப்பாரு. ஆனா என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருப்பான், நாளைக்கு அவர் அப்படித்தான் நடக்க போறாரு, எல்லா வீட்டிலுள்ள அந்த இல்லத்து அரசன்மார்களும் இப்படித்தான் இருப்பாங்க என்ற உள்ளத்துல பதிஞ்சிடும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைக்குதா அந்த உண்மை வாப்பவை எப்படி மதிக்கிறா, என்னமான கனவான்களை சகோதரர்களை அதை பார்த்து அது நாளைக்கு எதிர்கால மனைவியாக மாறினதற்கு பின்னால தன்னுடைய மாப்பிள்ளையோடு அப்படித்தான் நடக்க போகுது. உதாரண புருஷர்கள் என்றது இது கணவன் மனைவிக்கு தான் ரொம்ப பொறுப்பு, பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக பிள்ளையிட முன்னுக்கு மனக்கட்டப்புகளை, பிள்ளையிட முன்னுக்கு குடும்ப சிக்கல்களை, பிள்ளையிட முன்னுக்கு மாமி மார்ந்த குறைய மனைவி சொல்றதோ அல்லது மனைவியிட உம்ம வாப்பட குறைய இவர் சொல்றது இதெல்லாம் கேட்டு கேட்டு பிள்ளைகளோட உள்ளத்துல வெறுப்பு வந்துடக்கூடாது. அதனால பெண்களை பாராட்டுங்க, நல்ல விஷயத்துக்கு பாராட்டுங்க, வாழ்த்துங்க, உடுப்புடுத்த அந்த உடுப்பை பாராட்டுங்க, ஆக்கி தந்தா அந்த சாப்பாட்டை பாராட்டுங்க, கொஞ்சம் வெளியே போனா இடக்கிட ஒரு கோலம் எடுத்து அடிக்கடி கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. சாப்பிட்டீங்களா, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்களா, என்ன தலைவலி சொன்னீங்க, மருந்த குடிச்சீங்களா? அப்ப அவன் யோசிப்பாக, இவர் என்னோட ஒரு கரிசனை வச்சுக்கிறார், என்ன பொம்புள்ள தனியா இருக்காரு வீட்லயே, இவரும் தொழிலுக்கு போயிட்டாச்சு, பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டாச்சு, வீட்டையும் கூட்டி ஆச்சு, பகல் சாப்பாட்டையும் செஞ்சாச்சு, கொஞ்சம் அங்கிங்களை பார்த்தோம்னு ஹேண்ட்போன் விளங்கும். அடே 12 மணி ஆகுது, ஹஸ்பண்ட் கொழும்புக்கு போனாரு, எங்க சாப்பிடுவாரோ சரியா, கோலம் நடிச்சு டயல் பண்றா, இவர் பாக்குறா வைஃபோட நம்பர் கட் பண்றாரு, முக்கியமான மீட்டிங் நடக்கிறாரு, சரி என்ன மாதிரி வேலையாயிருக்கும், 12 ஆகிருச்சு, அதுக்கு பின்னால் 2வது முறை அடிக்கிறார், இவருக்கு அந்த மீட்டிங் முடியல, திரும்ப கட் பண்றாரு, எல்லாம் முடிஞ்சு 1:30 ஆகுது, பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க, சாப்பாட்டுல கைய வைக்க மாட்டா, மாப்பிள்ள எந்த அமைப்பில் இருக்கிறாருன்றத விசாரிச்சு கொள்ளலாம். 3வது அடிக்கிறேன், இவருக்கு சிச்சுவேஷன் தெரியாது, உனக்கு என்ன பைத்தியமா, போன் எடுத்து நானும் பாக்குறேன், நான் ஒரு பிஸி இருக்கிறது, அவனுக்கு தெரியுமா, அவன் உன்ன பத்தி விசாரிக்க வேற யாரும் விசாரிப்பாங்க? என்ன சகோதரன், இதெல்லாம் சில பேர் யோசிக்கிறது அவட சிச்சுவேஷன். ஆனா சில பேருக்கு நாங்க எவ்வளவு பெரிய மீட்டிங், எவ்வளவு பெரிய பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் இருக்க வீட்டிலிருந்து கோல் வருது, உள்ள உளுந்து கழுத்தொடங்கி ரத்தம் போய்கொண்டிருக்குது, அவசரமா கொண்டு போகணும், ஆட்டாவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி ஒரு கோல் வந்து நாளை கை சேதப்பட்டுவேன், சிச்சுவேஷன் தெரியாம டென்ஷன் ஆகக்கூடாது. இதுல பாதிப்பு குடும்ப வாழ்க்கையில விரிசல் ஏற்படுது, அது இறக்கத்துக்கு தானே அடிச்சேன், இந்த மனசு அங்கேயும் கொண்டு இவ்வளவு திட்டி தீக்கிறாரு, அப்படி என்ன முடிச்சு நீ வீட்டுக்கு வந்து பாருங்க, அப்படி ஒரு பேசிட்டு முடிஞ்சு வருகின்ற நேரத்தில் சிரித்த முகத்தோடு வாசலுக்கு வந்து மனைவி இன்முகத்தோடு வரவேற்கல்ல அந்த நாள் நரகம். இதான் நபர்த்த இலைகா சர்வத்த, ஒரு சாய்கான பெண்மணிக்குரிய அறிகுறி. நீ அவரை பார்த்தா உன் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரும், நடந்த பிரச்சனைகள், ஏற்பட்ட சிக்கல்கள், இன்சிடென்ட் எல்லாம் மறந்து மாட்டார்ல, அழகான குடும்பம் அல்ல எனக்கு தந்தீரான் நிம்மதி வரும். இதெல்லாம் எடுத்துக்கொள்றது ஒரு மாப்பிள்ளையோட கைலி ஹேண்டில் பண்றது. அடுத்தது ஒரு பெண்மணி உள்ள வளர்ப்புல கொஞ்சம் மாப்பிள்ள உதவி செய்யணும் விரும்புவா, அதையும் நாங்க அழகான முறையில செய்யறது, அவட மனசு எப்படி எல்லாம் சந்தோஷப்பட செய்யணுமோ, அவக்காக வேண்டி அல்ல, அல்லது எங்கட குடும்பம் வேணா மனைவி என்று சொன்னா இப்படி வருகிறார், இப்படி எல்லாம் இழந்து போறான் என்று சொல்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக வேண்டி சில பேர் சும்மா கம்பீரமாக இருக்கப்பாங்க. இல்ல கண்ணியமான சகோதரன், அல்லாவுக்கு பொருத்தமா நாங்க நடக்கும், என மனைவியோடு நாங்க எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட சோதிப்பதற்காக வேண்டி பாக்குறார், இதெல்லாம் மாஸ்க் புரிந்து கொண்டு. ஆனால இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு எங்கட குடும்ப வாழ்க்கையை கொண்டு வர நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மனைவிமார்களும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில அம்சங்களை அதை சொல்லாட்டி இந்த பயான் ஒரு நிறைவான பயானாக மாறார். என்ன உட்கார்ந்து கேட்டு போனீங்க போக்குள்ளே சொல்லுவாங்க, கேட்டுச்சுதானே சொல்லிடுவான், அவங்களுக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை கட்டாயம் சொல்லித்தான் ஆகும். கணவன்மார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவி எப்ப கல்யாணம் முடிக்கிறாளோ அந்த நிமிஷத்துல இருந்து முழு பொறுப்பும் மாப்பிள்ளையில கையில வந்து அதுக்கு பின்னால அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில கையளிக்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. அந்த பெண்ணை பெற்றவனுக்கு கூட கிடையாது, தகப்பனுக்கு கூட கிடையாது. என்ன மசாலா வருகிறது எங்களுக்கு தெரியும், பாருங்க வீட்டுக்குள்ள நாங்க வாரோம், மனைவி வீட்டுக்குள்ள இருக்கிறா, கதவை தட்டுறோம், கதவை திறக்கிறா, தொழுகைக்கு உடுக்கிற உடுப்போட இருக்கிறா, எங்களுக்கு சரியான பசி, சில பேர் சுகர் நோயாளிகள், நேரத்துக்கு தீங்கோனும், வாராரு வாங்க சோர் ஆக்கிட்டீங்களா, ஓ ஆக்கிட்டேன், அவசரமா போடுங்கன்னு சொல்றோம். நான் துஹர தொழுதுட்டேன், சுன்னத்து தொழல்ல, டக்குன்னு சுன்னத்தை தொழுதுட்டு வந்துடவா கேக்குறா, இல்ல எனக்கு பசி ஆயிக்குது சோத்த போடுங்க, இன்னும் மாப்பிள்ள 2வது ஒரு கடவுள் சொல்லிட்டாருண்டா, இவக்கு துஹருடைய சுன்னத்தை அந்த நேரத்துல தொழுகிறது ஹராமா. உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம், கொஞ்சம் இருங்கிறேன், 2 ரக்கா தொழுது வரப்பில் என்ன சாவா போறீங்க என்று சொல்லி நுகர தொழுதா சுண்ணத்தை தொழுதா, அந்த சுண்ணத்து தொழுத காரணத்தினால இவள் நரகத்துக்கு போல தகுதியானவளா மாறிடுவாள். அல்ல எங்க கண்ணியத்தை கொடுத்தீங்கிறான், சுண்ணத்தான நபில்களை விடவும் மாப்பிள்ளையோட சொல்லுக்கு மதிப்பளிக்கோணும். நைட் சாப்பிட்டோம், அரபாவுடைய நாள், ஒன்பதாவது நாள் நோன்பு பிடிச்சா ஒரு வருஷம் முந்தின அடுத்த வருஷம் பிந்தின வரப்போல ரெண்டு வருஷத்துடைய மொத்தமான பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சகிகான ஹதீஸ் ஒரு நல்ல குடும்பத்தை வளர்ந்த கொள்ள எல்லாம் தெரிஞ்ச வயசுலேருந்தே அந்த நோன்பு பிடிச்சு கொண்டுவாரா. இவ கல்யாணம் முடிச்ச புதுசு இவ கிச்சன்ல டின்னருக்கு பின்னால தடமாடுறா. ஹஸ்பண்ட் கேட்கிறார், என்னப்பா சாப்பாட்டு தானே எடுத்துட்டோம், இன்னும் என்ன அந்த வேலை? இல்லப்பா தெரியாத நாளைக்கு அரபாவுடைய நோன்பு, ரெண்டு வருஷத்துடைய பாவத்தை மன்னிக்கப்படுற நோன்பு, எனக்கு தெரிஞ்ச பத்து வருஷமா தொடர்ந்து பிடிச்சிட்டு வாரேன், அந்த நோன்பை பிடிக்கணும். கல்யாணம் முடித்த புதுசி காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மாப்பிள்ள சொல்றாரு, இந்த நாளைக்கு நீ நோன்பு பிடிக்க வேணா, மீறி நோன்பு பிடிக்கிறது இவருக்கு ஹராம். எப்படி பெருநாளைக்கு நோன்பு பிடிக்கிறது ஹராமோ அது மாதிரி ஹராமாகிடும். மாப்பிள்ள வானம் ஒன்று சொல்லியும் அந்த நோன்பை பிடிச்சா தான் எவ்வளவு கண்ணியம் பாரு மாப்பிள்ளமார். நிறைய பேருக்கு இது தெரியாது. கடை வந்து போனாலும் சுபகான் அல்ல மாப்பிளமார கேவலப்படுத்துறதுக்குண்டே சில பொம்பளைகள் குறந்திக்கிறார். அவசரம் எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் இருங்க, என்ன அவசரம்? பெரிய பெரிய கடைகள் உடுப்பெடுக்க போனா இவர் பாகம் புழுது தூங்கி கொண்டு இருப்பார், இன்னும் செலக்ட் பண்ணி முடியல். அப்பாவி பேசினாலும் ஏசி நாலு பேர் இருந்து பார்க்க மாட்டா, வளவலேண்டு சத்தம் போட்டு அப்படி நிறைய பெண்கள் இருக்கிறார். ஆனா அல்லாஹ் எங்க கண்ணியத்தை வச்சிருக்கிறான்னு பாரு. கண்ணியமான சகோதரர்களே, இந்த கண்ணியம் மாப்பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பெண் வீட்டினர்களும் தெரிஞ்சு கொள்ளும். இந்த சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. மனைவியிட தங்கச்சிக்கு பொன் பார்க்க வாராம். மாமா போல் பண்றாரு, மகள் மருமானை கூட்டிக் கொண்டு நேரத்தோட வந்தார். இவருக்கு முக்கியமான ஒரு மீட்டிங், அன்றைக்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், ஒன்றுமே செய்யலாம். வருஷத்துக்கு ஒருக்கத்தான் பொஸ் வருவாரு, அவருடைய ஜெனரல் மீட்டிங் நடக்குது, இருந்தே ஆகணும். இவர் சொல்றாரு, கொஞ்சம் லேட் ஆகும், நீ ரெடி ஆயிரு, நான் வாரேன். இன்னைக்கு ரெண்டு மணிக்கு ரெண்டரைக்கு மீட்டிங் வச்சிருக்குது, போகலாது, அதை முடிச்சிட்டு நான் அவசரமா வந்துடுவேன். இப்ப இந்த விஷயத்தை மனைவிட்ட சொல்லிட்டு இவர் போறாரு. மாமா கோட் பண்ற, இப்ப இல்லப்பா வாப்பா இவரு கொஞ்சம் வேலை பிஸியா, முடிச்சிட்டு தானே வருவாரு. வாப்பா தென்னை ஆரம்பத்தை அறப்படிச்ச வாப்பா மாதிரி இருக்கிறேன். இவருக்கு சூடாகிருச்சு. இவட பணத்திமுறையும் இவட அதிகாரத்திமுறையும் காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு? எங்கட வீட்டுல ஒரு பங்கன் இருந்தா தான் உன்ன மாப்பிள்ளைக்கு எப்பயும் பிஸியும் வேலையும் வெற்றியும். அவர் இக்கட்டும் நான் டிரைவர் அனுப்புறேன், நீ வாகனத்துல வான்னு சொல்லி ஜீப் அனுப்பினா டிரைவரோடு. ஜீப்பும் வந்து வாசல்ல நிக்க இவன் டிகிரிமா ரெடியாகி மாமி மாமோ வீக்கிறது மோத்த திருப்பி கொண்டு இவன் ஏறி போயிட்டு. இந்த மனுஷன் பாவம் பதறிக்கொண்டு வேறுத்து கொட்டிக்கொண்டு முடிஞ்சி முடியாததும் தின்னும் தின்னாததுமாக ஓடி வாதா. ரொம்ப எங்க அவ டக்கு சரியா வர சொல்லுங்க, ரொம்ப மூஞ்ச தூக்கி பிடிச்சு கொண்டு இருக்கிறான். வாப்பா பார்த்தா அவர் அங்கே திரும்புறாரு. என்ன நடந்துச்சு? எங்க இவன் டிரைவரோட போனாரு. இன்னால் இல்லாத என்ன நடந்துச்சுன்னா உமா சொன்ன இப்படித்தான் அவரு நீ லேட் ஆகுறனு சொல்லி டிரைவர் அனுப்பி கூட்டிட்டு போயிட்டார். டெலிபோன் எடுத்தார், பதறா சட்டமாடுறார். அவசியம் இல்லமா, மாப்பிள்ளை வேலை முடிச்சதுக்கு உள்ள வாங்க அவசரம் இல்ல, நான் இங்க சமாளிச்சுக்கொள்ளேன். ஒரு வாப்ப மகளுக்கு சொல்ல வேண்டிய புத்தி. இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல தவறானில வரக்கூடிய ஒரு ரிவாயத். ஒரு சஹாபி விட்டுட்டு போனாங்க, போகக்குள்ள வைஃப பார்த்து சொன்னாங்க, இந்த பாரு நான் போறேன், எந்த காரணம் கொண்டு நீ விட்டுட்டு வெளியே போக கூடாது. சரிப்பட்டா அவரும் மனுஷன் போயிட்டாரு. அடுத்த நாள் கேள்விப்படுது, இந்த பெண்ணுடைய வாப்பக்கு கடுமையான சீரிய சோம் இல்ல, இப்ப இவருக்கு தர்ம சங்கடம், இந்த மாப்பிள்ள வெளியே போவானான்ட்டாரு, வாப்பக்கு சோம் இல்ல, இவனா என்ன பண்றது, எங்கட காலத்துல மாதிரி ஹேண்ட் போன் டெலிபோன் ஒன்றுமே இல்ல. இப்ப இவ யோசிச்சுட்டு இவ என்ன செய்யறா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஃபத்வா கேட்டு அனுப்புறாங்க. யார சொல்ல என்ன மாப்பிள்ள போற நேரம் இப்படி சொல்லிட்டு போனாரா, என்ன வாப்பட நிலைமை இது, வாப்பா மட்டும் போயிட்டு பார்த்துட்டு ஓடி வந்துடவா அப்படி கேட்டார். வாப்பா பாக்குறது உனக்கு முக்கியம் இல்ல, கூடாது மாப்பிள்ள சொல்லுக்கு கட்டுப்படு, அதுலதான் உனக்கு வெற்றி இருக்கிறது. பேசாம அடுத்த நாள் மெசேஜ் வருகிறது, வாப்பமவுட். எங்கட ஒரு பொம்பளைக்கு இந்த மெசேஜ் வந்தா, மாப்பிள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்க, கேட்கணும் என்று சொல்லி மனசுக்கு வருமா? தட்டப்பட்ட அந்த பிள்ளையெல்லாம் தூக்கி சுருட்டி கொண்டு ஆட்டா உண்ட புடிச்சு ஏறி போய் ஓ வாண்டு அழுது விழுந்தும் அந்த மையத்தூட்ட கலோபரம் பண்ணிடு. அடக்கம் செய்யப்பட்டா மௌத்தா போனா என்ன? அடக்கம் செய்யப்பட்டா திரும்ப அந்த வாப்பட முகத்தை பார்க்க கிடைக்குமா? முடிஞ்சு. ஒரு தடவை போய் ஜனாதாவை பார்த்துட்டு வந்துடவா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னோட வாப்பட ஜனாதால பங்கெடுக்கிறது உனக்கு முக்கியம் இல்லை, அதை விட உன்னோட மாப்பிள்ளையில சொல்லுதான் உனக்கு பெருசு. சச்சுக்குழு சும்மா இருந்துட்டான். அது சும்மைக்கிறதே பெரிய ஈமான் வேணும் அந்த நேரம். எல்லாம் முடிஞ்சு கண்ணீரும் கம்பளத்தோட பொண்ணு ஊட்டு கேட்கிற மகள் ஜனாதா அடக்கம் செய்யப்பட்டாச்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோடு எழும்பி அந்த வாப்பட மையத்தை கூட மாப்பிளையிட சொல்லுக்கு மதிப்பளித்த காரணத்தினால் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட அந்த பெண்மணியுடைய உறவுக்காரர் எங்கன்னு கேட்டாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, அந்த பெண்மணி இந்த மையத்துடைய மகள் மாப்பிளைக்கு கொடுத்த கண்ணியத்திற்கான பரக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல இந்த ஜனாதாவுல காட்டுறான். இவருடைய சகல பாவங்களையும் மன்னிச்சு வாப்பட கபர் அல்லாஹ் சொர்க்கத்தின் பூந்தோலையாக மாற்றினான் என்ற நற்செய்திய இந்த ஜனாதாவுடைய மகளுக்கு போயிட்டு சொல்லுங்க என்று சொல்லி அவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெசேஜ் அனுப்புறான். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு வாப்ப மௌத்தா போனா வேற என்ன வேணும்? இந்த வாப்பட கபர் சொர்க்கமாகிறதால எல்லா பிள்ளைகளும் எதிர்பார்ப்பாங்க. பாப்பா பாக்கிறதுனாலேயோ மையத்துல போயிட்டு அழுது முழுந்து உப்பாறு வைக்கிறதுனாலேயோ மையத்துக்கு அபாவும் வேதனையும் தான் கிடைக்கும். என்ன சொல்ல வாரேன்னா, மார்க்கன் சொல்லுவே ஒரு மனைவிக்கு நீ கல்யாணம் முடிச்சு இன்னொருத்தருக்கு வாழ்க்கைப்பட்டால் உன் சொந்த உம்மை வாப்பட ஜனாதாவுக்கும் மாப்பிள்ளையில அனுமதி இல்லாமல் போறது ஹராம். கடைசியில் எழுதுறாங்க, சரியப்பா அந்த பொம்பளை வாப்படை மகளே வாப்படை வீட்டுக்கு மத்தியில எத்தனை கிலோமீட்டர் தூரமே? ஒரு வெளிகமையில் இருந்து காலி அல்லது கொழும்பு தூரம் இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, ஒரே வீடு ஒரே அஸ்திவாரம் ஒரே பவுண்டேஷன், கீழ்த்தட்டுல வாப்பா மேல்தட்டுல மகள், வெளியாலதான் பணி. வெளியிறங்க கூடாது என்று சொல்லிட்டாங்க, வெளியிறங்காமலே அப்படியே இருந்தது. தபராணியுடைய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் உருவாக்கி ஒரு மாப்பிளைக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து அதனால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பலாபலங்களை எல்லாம் அதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பொன் பார்க்கிற விஷயத்துக்கு மாப்பிளைக்கு தெரியாமலே இப்படி கூட்டிட்டு போன அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரியான மன வாழ்க்கையில மன நிம்மதி கிடைக்காது. எனவே கண்ணியமான கனவான்களை சகோதரர்களே, இந்த மாதிரியான கல்யாணம் முடிக்கிறது சேர்ந்து வாழ்றதுக்கு தான். அவர்களும் இதை மனசில் வைக்கணும். இந்த சேர்ந்து வாழ்றதுக்கு சேர்க்கிற இந்த குடும்பமும், விசேஷமா மாப்பிள்ளையோட குடும்பம் மனைவியோட குடும்பம், இவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து சுதந்திரமாக நல்ல விடயங்களில் அவர்கள் செயல்பட விட்டு புரிந்துணர்வோடு அந்த வாழ்க்கையை கொண்டு போனா நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற அந்த மன நிம்மதியான மன வாழ்க்கையை நாம் அனைவர்களும் அடைய பெற்றவர்களாக மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே இப்படியான அமைப்பில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானா. அல்லாஹ் நம் அனைவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நிம்மதிய சந்தோஷத்தை ராகத்தை தந்தருவாயா. பிளவுகள் பிரச்சனைகளை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து தருவாயா. எந்தெந்த குடும்பங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் பிரச்சனைகள் இருக்கிறதோ ரஹ்மானே, அவர்களுடைய பிளவுகள் பிரச்சனைகளை இல்லாமலாக்கி அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வையும் ஒற்றுமையையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நசீபாக்குவாயா. கல்யாணம் முடிச்சு யார் யார் எல்லாம் குழந்தை பெற்று வளர்த்துக் கொண்டிருக்கிறார்களோ சாலிகான் அமைப்பில் அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயா. திருமணம் முடித்தும் யாரெல்லாம் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ மௌத்துக்கு முன்னால் ஒரு குழந்தையாவது சாலிகான ஆரோக்கியமான குழந்தைகளை கொடுத்து அவர்களை நீ சந்தோஷப்படுத்துவாயா. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.